வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
பிரியமானவர்களே, நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2-3 அதிகாரங்களிலே நாம் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சிறந்த தன்மையும் காண இருக்கிறோம். இந்த அதிகாரங்களிலே அவர் நினிவேயை அழிக்க முடிவு செய்ததை நிறைவேற்றப் போகிறதை குறித்து வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. தேவன் நினிவேயை அழிக்கப் போகிறதை குறித்து வெறுமனை பேசிக் கொண்டிருக்கவில்லை, அதை அவர் நிறைவேற்றவே செய்தார். அவர் நேர்த்தியான முறையிலே அதை செய்து முடித்தார். 2 அதிகாரத்திலே நாகும் அசீரியாவின் மீது வருகின்ற பயங்கரமான நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இதனுடைய நிறைவேறுதலை வரலாறு சாட்சியிடுகிறது. நாகும் 1 அதிகாரத்திலே தேவன் இதை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாகும் 1:14 என்ன சொன்னார்? நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நான் உன்னை புதைக்கப் போகிறேன் என்று அசீரியாவை பார்த்து தேவன் சொன்னார். அது அவ்விதமாகவே நிறைவேறியது. இன்று நாம் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே 6 தியானிக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இது மேதிய பாபிலோனிய ராணுவத்தை குறிக்கிறது. இவர்கள் சயாக்சரஸ் மற்றும் நாபோபொலாசார் தலைமையின் கீழே அசீரியாவிற்கு எதிராக கிறிஸ்துவுக்கு முன் 612 வந்து அதை அழித்து போட்டார்கள். நாகும் இங்கே சுடுசொல்லை பயன்படுத்தி அசீரியாவை கடிந்து கொள்கிறார். இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. இவர் சொல்வது என்ன? நீங்கள் உங்களை பலப்படுத்தியிருந்தால் நலமாயிருந்திருக்கும், அப்படியானால் அழிக்கப்படாதிருப்பீர்கள் என்றார். அசீரியர்கள் ஒருவரும் தப்பவிடப்படவில்லை. இவர்கள் தங்களுடைய தலைநகர் மிகவும் பலப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதாகவும் அதை யாரும் வென்றுவிட முடியாது என்றும் நினைத்தார்கள். எந்த ஒரு நியாய தீர்ப்பிற்கும் எதிராக தாங்கள் நிற்க முடியும் என்றும் நம்பினார்கள். ஆனால் தேவன் இந்த தேசத்தை நோக்கி, நீங்கள் அழிக்கப்பட்டு போவீர்கள் என்றார். நாகும் 2:2 வாசிக்கிறேன். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அசீரியாவை தேவன் நியாயம் தீர்க்கும் வேளை வந்துவிட்டது என்று நாகும் கூறுகிறார். ஏனென்றால் தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதை முடித்துவிட்டார் என்றும், இப்பொழுது அவர்களை மீண்டும் திரும்ப பண்ண அவர் நோக்கமுடையவராயிருக்கிறார் என்றும் நாகும் சொல்கிறார். இங்கே யாக்கோபு என்றும் இஸ்ரவேல் என்றும் குறிப்பிடுவது தென் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவையும் வட இஸ்ரவேல் தேசமாகிய இஸ்ரவேலையும் குறிக்கிறது. வெறுமையாக்குகிறவர்கள் என்பது தேவனுடைய ஜனங்களின் எதிராளிகளை குறிக்கிறது. குறிப்பாக இங்கே அசீரியா தேசத்தை இது குறிக்கிறது. திராட்சை கொடிகள் என்பது இஸ்ரவேல் தேசத்தை தான் அடையாளமாக சொல்கிறது. சங்கீதம் 80:8-16 நீங்கள் வாசித்து பார்த்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரம் நாகூமின் விளக்கமான தீர்க்க தரிசனத்தை உடையதாய் இருக்கிறது. இது இப்பொழுது மிகவும் துல்லியமாக நிறைவேறியிருக்கிறதை நாம் வரலாற்றிலே காண முடிகிறது. நாகூமின் தீர்க்க தரிசனம் அவருடைய காலத்திற்கு பின் சுமார் 150 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேறிவிட்டது. இது அசீரிய தேசத்தின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பின் பூர்த்தியாகுதலை பற்றி பேசுகிறது. அசீரிய தேசம் ஒருபொழுதும் திரும்பி வருவதில்லை. அது வரலாற்றிலே திரும்பி வருவதில்லை என்று நாகூம் தெளிவுபட தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். தேவனுடைய வார்த்தையின்படி பாபிலோன் மற்றும் சில தேசங்கள் மீண்டும் உலகத்திலே உருவாகிவிடும். ஆனால் பழைய வல்லரசுகளில் ஒன்றான அசீரியா மீண்டும் உலகத்திலே உருவாவதில்லை. தேவன் அதை மிக துல்லியமாக சொல்லிவிட்டார். நினிவே பிடிக்கப்படுவது இங்கே பயங்கரமான வார்த்தைகளால் விளக்கப்படுகிறது. இந்த பகுதி அது எவ்வளவு கொடியதானதாக இருந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இந்த அதிகாரத்தின் மேல் பகுதியிலே கலாத்தியர் 6:7 என்று எழுதி வைத்துக் கொண்டால் சிறப்பாயிருக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அசீரியா ஒரு மிருகத்தனமான கொடூரமான தேசம். உலகத்திலேயே காணப்பட்ட கொடிய தேசங்களிலே இது முதன்மையானது என்று சொல்லலாம். உதாரணமாக அசீரியர்கள் தங்கள் எதிராளிகள் பிடிபட்டவுடன் அவர்களுக்கு பல கொடுமைகளை செய்வார்கள். அதிலே ஒன்று அவர்களை பாலைவன மண்ணிலே புதைத்து வைத்து தலையை மட்டும் வெளியே விட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தோலாலான வாரை அவர்கள் நாக்கிலே சொருகி அவர்களை அந்த கொளுத்து வெயிலிலே அப்படியே விட்டு விடுவார்கள். முதலாவது அவன் பைத்தியமாகி பின்னர் மடிந்து போவான். இப்படிப்பட்ட கொடிய காரியங்களை செய்வதிலே இந்த அசீரியர்கள் கை தேர்ந்தவர்கள். சில இடங்களிலே இந்த அசீரியர்கள் படையெடுத்து வரும்பொழுது எதிராளிகள் தோல்வியுறும் நிலை வரும் என்றால் அவர்கள் இந்த கொடிய அசீரியர்கள் கையிலே விழுவதைக் காட்டிலும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தற்கொலை செய்து கொள்வார்களாம். பழங்காலத்திலே எல்லா தேசத்தாரும் இந்த அசீரியர்களுக்கு அவ்வளவு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாகூம் புத்தகத்திலே அவர்கள் மீண்டும் முன்னேற ஆரம்பித்தார்கள் என்றும், ஆனாலும் அது முன்னேறாமல் பின்னேற்றமாக இருந்தது என்றும் பார்க்கிறோம். அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்கப் போவதில்லை. மேதியர்களும் பாபிலோனியர்களும் அதற்கு எதிராக வந்துவிட்டார்கள். நாகூம் 2:3 வசனம் வாசிக்கிறேன். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதத்திலே அது சிவப்பானதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியிலே வந்துள்ள மற்றொரு மொழிபெயர்ப்பிலேயும் இந்த வசனம் அவ்வீரர்களின் கேடயங்கள் சிவந்திருக்கிறது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆம், சிலர் கூறுவது போல அவர்களுடைய கேடகங்கள் இரத்தத்தினால் சிவப்பு நிறமாகி போகிறதில்லை. அசீரியர்களுக்கு சிவப்பு நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும். இரத்தாம்பரமும் அவர்களுக்கு பிடிக்கும். அவருடைய எல்லா கலை வேலைப்பாடுகளிலேயும் அதிகமாக சிவப்பு நிறம் காணப்படுகிறது. அவர்கள் அந்த நிறத்திலே அதிக விருப்பம் கொண்டவர்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் எல்லாவற்றையும் சிவப்பு நிறத்திலேயே செய்தார்கள். அவர்கள் ஏன் இவ்வாறு செய்தார்கள்? எதிராளிகளை பயப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்தார்கள் என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி போரில் போர் புரிவதைப் போல பயமுறுத்தும் முக்கிய இடத்தை பெறுகிறது. எதிராளிகளை எவ்வளவு தூரம் பயப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் பயப்படுத்தினார்கள். 2 உலகப் போரின் பொழுது அமெரிக்க தேசம் அணுகுண்டை போடும் முன்னர் ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுத்தது. அணுகுண்டை பயன்படுத்தப் போவதாக அறிவித்தது. ஆனால் ஜப்பான் தேசம் அதை வெறும் மிரட்டல் என்று நினைத்துக் கொண்டது. ஆனால் போரின் தீவிரத்தால் அமெரிக்கா அணுகுண்டை பயன்படுத்தியது. இந்த கொடிய அசீரியர்கள் அவ்விதமாகவே எதிராளிகளை பயப்படுத்துவார்கள். முடியாத பட்சத்திலே போர் புரிவார்கள். இந்த நாகூம் புத்தகத்திலே தேவனுடைய கொள்கை சரியாக செயல்பட்டதை காண்கிறோம். அந்த அசீரிய தேசம் எதை விதைத்ததோ அதையே அறுத்தது. மொத்தத்திலே பார்க்கும்பொழுது போரில் பொதுவாக எதிராளிகளை பயப்படுத்தவே பார்ப்பார்கள். அசீரியர்கள் சிவப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்தியதற்கு இதுவே காரணமாய் இருந்திருக்கும். மட்டுமல்ல, அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் வாசிக்கிறோம். இங்கேயும் சிவப்பு நிறத்தை பார்க்கிறோம். இந்த அசீரிய போர் வீரர்களின் சீருடை சிவப்பு நிறமானது. அவர் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும் என்று வாசிக்கிறோம். இது ரதங்களில் உள்ள போர்க்கருவிகளை குறிக்கிறது. அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருந்தது என்பதையும் இது குறிக்கிறது. இந்த அசீரியர்கள் தங்களுடைய ரதத்தை மரக்கட்டைகளினாலே தயாரிக்கவில்லை. ஆனால் எகிப்தியர்கள் தங்களுடைய ரதங்களை உருவாக்க அதிகமாக மரக்கட்டைகளை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த அசீரியர்களின் ரதங்கள் இப்பொழுதுள்ள நவீன மோட்டார் வாகனங்களைப் போல உருவாக்கப்பட்டிருந்தன. நாகும் 2:4 பார்ப்போம். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னலைப் போல வேகமாய் பறக்கும். நாம் இந்த வசனத்தின் மூலம் சில வேத வசனத்தை தவறான முறையிலேயும் விளக்கம் சொல்ல முடியும் என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. ஏனென்றால் அநேகர் இதற்கு தவறான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பார்க்கும்பொழுது அசீரிய ராணுவத்திற்கும் எதிராளிகளின் ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற ரதங்களின் சண்டையை பற்றி நாகும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எதிராளிகள் அசீரியாவிற்கு எதிராக வந்தபோது என்ன நடந்ததென்றால், அவர்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நினிவேயை சந்திக்க நேர்ந்தது. டயோடோரஸ் சிக்குலஸ் என்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் எழுதும்பொழுது நினிவே பட்டணத்திலே 1500 கோபுரங்கள் இருந்ததாக சொல்கிறார். ஒவ்வொரு கோபுரமும் 200 அடி உயரமாக இருந்தது என்கிறார். அந்த எதிராளிகள் நினிவேயை முற்றுகையிட்ட பொழுது டைகிரிஸ் நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. அது அந்த நகரத்தின் மதில் சுவர்களையெல்லாம் இடித்துவிட்டது. அந்த எதிராளிகளின் படையினர் செய்ய முடியாததை அந்த வெள்ளம் செய்து முடித்துவிட்டது. அந்த சுவர்கள் ஆங்காங்கே இடிந்து விழுந்தன. ஆகவே எதிராளிகள் அந்த நகரத்திற்குள் புகுந்துவிட முடிந்தது. அவர்கள் விவசாயத்திற்குரிய கால்வாயை எல்லாம் திறந்துவிட்டு அந்த அரண்மனையை வெள்ளத்திற்குள்ளே மூழ்கடித்து விட்டார்கள். இவ்வாறு எதிராளிகள் அந்த நகரத்தை பிடிக்க முடிந்தது. உடைந்த மதில் சுவர்கள் வழியாக எதிராளிகளின் ரதங்கள் உள்ளே புகுந்தது. பிரியமானவர்களே, இந்த 4 வேறொன்றும் குறிப்பிடப்படவில்லை. ரதங்களுக்கு இடையே அப்பொழுது நடைபெற்ற போரைத்தான் அது குறிக்கிறது. ஆனால் இந்த அநேகர் இந்த தீர்க்க தரிசனத்தை தங்களுக்கு இஷ்டம் போல விளக்கிவிடுகிறார்கள். சிலர் இது மோட்டார் வாகனங்களை பற்றிய தீர்க்க தரிசனம், அது அப்படியே நிறைவேறிவிட்டது என்கிறார்கள். சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் இதைப்பற்றி சொல்லும்பொழுது சிலருடைய தாறுமாறான தீர்க்க தரிசன விளக்கம் இது என்கிறார். இந்த அநேகர் தீர்க்க தரிசனத்திலே மிகவும் விருப்பம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்த பெரிய உலக காரியங்களும் பிரச்சனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தீர்க்க தரிசனத்தின் மீது தீவிர ஆர்வமுடையவர்களாக மாறிவிட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதனாலே மக்கள் அடிப்படைவாதிகளாகிறார்கள். வின்சென்ட் சர்ச்சில் என்பவர் சொல்லும்பொழுது, அடிப்படைவாதிகளால் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள இயலாது, அவர்களால் மக்களையும் மாற்ற முடியாது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவ்வாறுதான் இன்று சிலர் தீர்க்க தரிசனத்திலே மூழ்கியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அதை குறித்து அவர்கள் தீவிரமான விளக்கங்களையும் அளிக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் மோட்டார் வாகனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டுமல்ல, நாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது. காரணம், இந்த மோட்டார் வாகனங்கள் தானாக தெருவிலே கடகடவென்று ஓடாது. மட்டுமல்ல, மோட்டார் வாகனங்கள் வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வருவதுமில்லை. அவ்வாறு அவைகள் இடதுசாரி வலதுசாரி வந்தால் ஒன்று கொண்டு மோதிவிடும். அப்படியானால் நாகும் இங்கே கூறுவது என்ன? ரதங்கள் தெருக்களில் கடகட என ஓடி வீதிகளின் இடதுசாரி வலதுசாரி வரும் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? நீங்கள் அசீரியர்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகளை அருங்காட்சியகத்திலே பார்க்கும் வாய்ப்பை பெற்றிருப்பீர்கள் என்றால் ஒன்றை பார்த்திருக்க முடியும். அவர்களுடைய ரதங்களுடைய சக்கரங்களில் ஒருவிதமான கூர்மையான வெட்டும் கருவி இருக்கிறதை பார்க்க முடியும். அது ஒரு வாள் போன்றது. அவர்கள் போருக்கு செல்லும்பொழுது எதிராளிகளின் ரதங்களுக்கு அருகிலே செல்வார்கள். அவ்வாறு செல்லும்போது இவர்களுடைய ரதத்தின் சக்கரத்தில் இருக்கும் வாள் எதிராளிகளின் மர சக்கரத்தை வெட்டிவிடும். ஆகவே எதிராளிகளின் ரதம் விழுந்து போகும். அவர்களால் போரிலே ஈடுபட முடியாது. இவ்வாறுதான் அவர்கள் ரதங்கள் இடதுசாரி வலதுசாரி வரும், ஒன்று கொண்டு மோதும். இவ்வாறு நாகும் குறிப்பிடுகிறார். இதற்கும் மோட்டார் வாகனங்களுக்கும் தொடர்பில்லை. அதே வசனத்திலே, அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் என்று வாசிக்கிறோம். அன்றைய நாட்களிலே இந்த ரதங்களின் வேகம் மிகவும் அதிகமாயிருந்தது. ஒருவேளை இன்றைய நாட்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் மெதுவாகவே காணப்படும். அசீரியர்கள் இந்த ரதங்களைக் கொண்டு சண்டையிடுவதிலே வல்லவர்களாயிருந்தார்கள். அதிலே நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தார்கள். இவர்கள் எதிராளிகளோட ரதத்தின் பெரு வீதிகளிலே அல்லது நகரத்திற்கு வெளியே சண்டையிடும் பொழுது அது பயங்கரமானதாக இருக்கும். நாவும் இதை குறித்துதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களையும் நீதிக்குரிய பாடங்களையும் எடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை இன்றைய நாட்களுக்கு ஏற்றபடி விளக்கம் கூற இயலாது. நாகும் புத்தகம் எவ்வளவு சிறந்த புத்தகமாக இருக்கிறது என்று கவனித்தீர்களா? நாம் தேவனுடைய வசனத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்கு மற்றும் ஒரு சிறந்த கொள்கையை இங்கே பார்க்கிறோம். உதாரணமாக ஏசாயா 17:10 பார்க்கும்பொழுது, நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் என்று சொல்லும்பொழுது, இன்று அங்கே அதிகமாக காணப்படுவது ஆரஞ்சு மரங்களாக இருப்பதனாலே அதை ஆரஞ்சு மரம் என்று விளக்கம் கூற இயலாது. ஆரஞ்சு மரம் இஸ்ரவேல் தேசத்திலேயே அதிகம் வளரக்கூடியது. அங்குள்ள கால சூழ்நிலைக்கு இது மிகவும் ஏற்றது. சாலமோன் காலத்திலேயே அங்கே அனைத்து நாடுகளிலேயும் ஆரஞ்சு பயிரிடப்பட்டது. உன்னதப்பாட்டு 2:3 கிச்சிலி மரம் என்று சாலமோன் குறிப்பிடுவதிலே கிச்சிலி மரம் என்பது ஆப்பிள் மரத்தை குறித்தாலும் உண்மையிலே அது ஆரஞ்சு மரத்தையே குறிக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் வேத வசனங்களை வேறுபட்ட மக்களுக்காக வேறுபட்ட காலகட்டத்திற்கு ஏற்றபடி விளக்கமளிக்க முயற்சிக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப வேதத்தை கொண்டுவர முயற்சித்து விளக்கமளிக்கும் பொழுது அது தவறாகிவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இங்கே நாம் மீண்டுமாக யோனாவின் புத்தகமும் நாகூமின் புத்தகமும் ஒன்றுக்கொன்று இணையாக செல்கிறதை பார்க்கிறோம். யோனாவின் புத்தகத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், அங்கே யோனாவின் தீர்க்க தரிசனத்தை அல்ல, நினிவேயில் அவருடைய சுவிசேஷ ஊழிய நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டது என்பதை குறித்தே பார்க்கிறோம். நினிவே நகரில் எல்லாரும் தேவனிடத்தில் திரும்பிய பொழுது தேவன் அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு செய்யாமல் தப்பவிட்டார். ஆனால் காலம் கடந்த பொழுது அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். யோனாவின் காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னதாக தேவன் நாகூமை அனுப்புகிறார். இவருடைய முழு செய்தியும் நினிவேக்கு நேராக திருப்பப்பட்டதாய் இருந்தது. எனவே நாம் இந்த முழு புத்தகத்திலும் இந்த நினிவே நகரத்தின் முற்றிலுமான அழிவை குறித்து விளக்கமான தீர்க்க தரிசனத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த நினிவே நகரம் கர்த்தர் சொன்னபடி முற்றிலும் அழிக்கப்பட்டது. கிறிஸ்துக்கு பின் 1850 வரை அந்த நினிவேயின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்படவில்லை. பின்னான காலத்திலேயே நினிவே நகரை பற்றியும் அசீரிய நகரை பற்றியும் அதிகம் நாம் அறிய முடிந்தது. இப்பொழுது நாகும் 2:5 பார்ப்போம். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான், அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள், மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். சயாக்சரஸ் தலைமையில் மேதியரின் படைகள் நினிவேக்கு எதிராக வந்தபொழுது அதன் அழிவு உண்டாயிற்று. பாபிலோன் அப்பொழுது பெரிய ராஜ்யமாக இல்லை, ஆனாலும் இவர்கள் மேதியர்களுடன் யுத்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அசீரிய ராஜாக்கள் தங்களுடைய ராணுவ தலைவர்களை முற்றிலும் சார்ந்திருந்தார்கள். ஆனாலும் அவருடைய பயத்தினால் இவர்கள் தங்கள் நடைகளில் இடறினார்கள். எதிராளிகளுடைய படையெடுப்பில் வீழ்ந்தார்கள். யுத்தத்தில் நகரத்தின் அலங்கமே நகரத்தின் பாதுகாப்பில் முக்கிய இடத்தை வகிக்கிறது. வசனம் 6 பாருங்கள். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போகும். இந்த டைகிரிஸ் நதி நகரத்திற்குள் புகுந்துவிடும் என்பதை நாகூம் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எதிராளிகள் அசீரியாவிற்கு எதிராக முற்றுகையிட்ட பொழுது அங்கே பலத்த மழை காணப்பட்டது. டைகிரிஸ் நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. இந்த வெள்ளம் அலங்கத்தை, நகர பாதுகாப்பு சுவரை உடைத்து எரிந்து உள்ளே சென்றது. நகரம் குளம் போன்றதாகிவிட்டது. ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போகும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த வெள்ளம் அரண்மனையின் அஸ்திபாரத்தை அசைத்து அதை கரைத்து போட பண்ணியது. நாம் உலக வரலாற்றை பார்க்கும்பொழுது அந்த நகர அலங்கத்திலே பாதி இந்த வெள்ளத்தாலே அடித்து செல்லப்பட்டது என்று அறிகிறோம். சுமார் 2.5 மைல் தொலைவிற்கான நினிவேயின் அலங்கம் அடித்து செல்லப்பட்டு அந்த டைகிரிஸ் நதியின் கரைகளிலே கிடந்தது. இந்த நகரம் நதியின் போக்கிற்கு மேலாகத்தான் அமைந்திருந்தது. ஆனால் வெள்ளம் வந்தபொழுது அது நகர அலங்கத்தை இடித்து தள்ளியது. ஆகவே எதிராளிகள் எளிதாக உள்ளே நுழைந்து விட்டார்கள். எதிராளிகள் அலங்கத்தை இடித்து தள்ள வேண்டியதை அந்த நதி செய்து கொடுத்தது. இதனை பார்க்கும்பொழுது இந்த நகரத்தை அழிப்பதிலே அந்த எதிராளிகளுக்கு தேவன் ஒத்துழைப்பு அளித்ததை அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் கூறியபடி, நாகும் தீர்க்க தரிசனமாக உரைத்தபடி நகரத்தின் அழிவு ஏற்பட்டது. அந்த ஆற்றின் மதகுகள் திறக்கப்பட்டன. அந்த அரண்மனை வெள்ளத்தால் வீழ்ச்சியுற்றது. அந்த நாட்டிலே விவசாயத்திற்கென இருந்த கால்வாய்களையும் எதிராளிகள் திறந்து விட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே அரண்மனை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டது. அருமையானவர்களே, தேவன் செய்த யுத்தத்தை பார்த்தீர்களா? அவர் நீதியை சரிக்கட்டுகிற தேவன். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். நினைவே பட்டணம் மனம் திரும்பியது, ஆனால் கர்த்தரில் நிலைத்திருக்கவில்லை. அது பின்வாங்கி போனதாலே அழிவை கண்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அவர் பொறுமையாய் இருக்கிறார் என்பதற்காக நாம் பின்வாங்கி போய் காணப்பட்டோம் என்றால் அவருடைய நியாய தீர்ப்பு நாம் நினையாத நேரம் நம்மேலே வரும். நாம் அவரிலே விசுவாசத்திலே முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்றால், மீண்டும் பாவத்திலே விழுந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றே அவரிடத்திலே திரும்பி நீங்கள் அவரோடு கூட ஒப்புரவாவீர்களா? எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். கிருபையின் காலம் முடிவடையும் முன்பதாக இன்றே இப்பொழுதே கர்த்தருடைய பாதத்திலே மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எந்த சூழ்நிலையிலே இன்று நீங்கள் பின்வாங்கி போனீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பு வரும் என்பதை நினைப்பூட்டுகிறார். இதை உணர்ந்தவர்களாக மறுபடியும் அவருடைய கரத்தை பற்றிக் கொள்ள நம்மை அன்போடு அழைக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நினைவே பட்டணம் ஒரு நாளிலே மனம் திரும்பினாலும் உமை மறந்து பின்வாங்கி போனதையா, அதற்கு எதிராக நீர் நியாய தீர்ப்பை அனுப்பினீர். இன்றைக்கும் ஒரு காலத்திலே நாங்கள் மனம் திரும்பி இருந்தாலும் பின்வாங்கி போயிருந்தால் எங்கள் மேலே நியாய தீர்ப்பு வரும் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனாவது சகோதரியாவது தன்னுடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போனதை உணர்ந்து மறுபடியும் உள்ளம் உடைந்து தங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, இந்த அழிவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை மீண்டும் மன்னியும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டுமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்து அவர்களை ஆசீர்வதியும் சகல நன்மைகளினாலும் நிரப்பும். தொடர்ந்து உமக்கு பயப்படும் பயத்தோடு கூட அவர்கள் உம்மிலே நிலைத்திருக்க காத்துக்கொள்ளும். வேதவசனங்களை மறந்து ஜப வேளைகளை மறந்த சகோதர சகோதரிகள் உம்மோடு கூட தங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 30:5.
என்ன ராணி, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க?
இல்லக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாவும் இருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஏன், என்னாச்சு? சொல்ல வேண்டியது தானே.
இல்லக்கா, அவங்க வீட்ல இப்போ ரேடியோ இல்லையா, டிவி தான் இருக்கான்.
அதுக்கு என்ன, இப்பதான் வேதாராய்ச்சி நிகழ்ச்சி டிவில வருது இல்ல?
என்னது, டிவிலயா?
புதியுகம் சேனல்ல டெய்லி காலையில 5:30 பார்க்க சொல்ல வேண்டியது தானே.
அப்படியாக்கா?
ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப மொபைல்ல இருந்து மிஸ் கால் கொடுக்கறவங்களுக்கு அந்த டிவி நிகழ்ச்சியின் விவரம் SMS-லயே அனுப்பிடுறாங்களாம். நீ அதவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம்ல. ஏ, ஈஸி தானே, இப்பவே ஒரு மிஸ் கால் கொடு. அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? 0444-908-1225.
ஓகேக்கா, நான் இப்பவே மிஸ்டு கால் குடுக்கறேன்.